கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்ந்தாட்டும். இந்த நாளிலே நம் மத்தியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்யவும் கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு போதிக்கவும் இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே வட்டுக்குண்டில் இருந்து பாஸ்டர் ஜேசன் அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிறார். ஏற்கனவே அவர் நமக்கு அறிமுகமானவர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து தேவனுடைய பணியை செய்து தேவனுடைய வசனத்தை போதித்து பலரை கிறிஸ்துவின் பக்கத்திலே திருப்பி சபைகளை எழுப்பி தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிற அருள்வார தேவனுடைய ஊழியக்காரர் நம்மத்திலே வந்ததற்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாட்டும். நான் நம்புகிறேன் இதனாலே நம் அனைவரோடும் ஆண்டவர் பேசுவார் என்று சொல்லி ஆகவே உங்கள் சார்பிலே அருமையான ஊழியக்காரர் அன்போடு நான் வரவேற்க போறோம். நாம் எல்லோரும் கரைகளை தட்டி உற்சாகமாய் அவரை நான் வரவேற்கிறேன்.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நல்லவர் என்று? ஆமென். அவர் நல்லவராய் இருக்கிறபடியால் நாங்கள் நிர்மூலமாக ஆதரிக்கிறோம். ஆமென். இந்த நாளிலும் அருமையான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வார்த்தையை இந்த இடத்திலே கொடுக்க எனக்கு அனுமதி கொடுத்த என் தேவாதி தேவனுக்கும் உங்கள் சபை போதகருக்கும் முதலாம் கண் நன்றி செலுத்துகிறேன். என் ஆண்டவர் இந்த இடத்துக்கு அழைத்து வர பூரண கிருபை உள்ளவராயிருந்தார். எனவே இந்த வேளையில் என்னுடைய மகள் இந்த இடத்துக்கு வாகனத்தில் என்னை அழைத்து வந்தால் அவளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அவளுக்கு துணையாக தாயாரும் வந்தால் அவளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலே பரத்திலிருந்து கொடுக்கும்படியா யாவரும் தலைகளை தாழ்த்தி ஒரு விசேஷமம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அடியானை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறார்கள். உம்முடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தம், உம்முடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிரப்பண்ணுகிற சத்தம், உம்முடைய சத்தம் பெண்மான்களை ஈனப்பண்ணுகிற சத்தம். அந்த சத்தத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கேட்கவும் அதன்படி தங்களை ஒப்பு கொடுத்து வாழவும் நீ கிருபை செய்யும்படியாய் வார்த்தையாக எங்கள் மத்தியிலே எங்கள் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதமான வார்த்தைக்கு கடந்து செல்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களை எத்தனை பேருக்கு வாஞ்ச எங்களுடைய சபை எண்ணம் பெருகோணும், எண்ணம் ஆத்துமாக்கள் நிறையோனும். கர்த்தர் அதை செய்ய போகிறார். உங்கள் மூலமாக சபையை பெருக்கப் போகிறார். ஆமேன். எனவே அதற்கு ஆதாரமாக இன்றைய நாளிலே மார்க் எழுதிய புத்தகம் 16:14 18 மட்டும் வாசித்து நாங்கள் தேவ வார்த்தைக்கு கடந்து செல்லுவோம்.
அதன் பின்பு 11 போதன வந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேதத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொத்தமாவார்கள் என்றார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமானால் நீங்கள் ஒவ்வொருவரும் அடையாளமுள்ள கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவர் 5 அடையாளங்களை சொல்லியிருக்கிறார். முதலாவது, என்னுடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசுகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள். 5 அடையாளங்களை விசுவாசிகள் மத்தியிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அடையாளம் உள்ள கிறிஸ்தவர்களாக இருந்தால் மாத்திரம் சபையில் ஒரு பெருக்கத்தை நீங்கள் காண முடியும். அன்பு தேவ பிள்ளையே, கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், மூப்பர்கள் சொற்பரம் காண்பார்கள். நாங்கள் கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நாங்கள் போகும் பொழுது வெறுங்கையாக பரலோக ராஜ்யம் போகக்கூடாது, எங்களோட ஒரு 10 பேரையாவது கூட்டிக் கொண்டு போக வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். உங்களுக்காக மரித்தேனே, எனக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கேட்டால் எங்களால் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே என் அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே பிசாசுகளை துரத்துவது ஒரு அடையாளம். அந்த அடையாளம் உங்கள் மத்தியிலே நிறைவேறிச்சோ நிறைவேறலையோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்று அநேக விசுவாசிகளை பிசாசு கலைச்சு கொண்டிருக்கிறார், பிசாசு துரத்தி கொண்டிருக்கிறார். அநேக விசுவாசிகள் வந்து சொல்லுவார்கள், பாஸ்டர் இன்றைக்கு என்ன ஜெபிக்க விடாமல் பிசாசு அமர்த்திட்டான், பாஸ்டர் இன்றைக்கு வேதம் வாசிக்க முடியாமல் என்னை துரத்திட்டான், நான் இந்த ஆராதனைக்கு வர முடியாமல் தருத்திட்டான். அவன் ஆரையா பிசாசு, பல்லு புடுங்கப்பட்ட பொக்கவே பிசாசு. அதனால் தான் பேதரி சொல்கிறார், இவரை விழுங்கலாம் ஒன்றி வகை தேடி சுற்றி திரிகிறார். எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இரண்டாவது நவமான பாஷை நீங்கள் இப்பொழுது பேசுனதை நாங்கள் கேட்டோம். மூன்றாவதாக சர்ப்பங்களை எடுப்பார்கள் என்று ஒரு அடையாளம் இருக்கிறது. அதை எனக்கு நன்றாக தெரியும், கடந்த வருஷம் உங்கள் மத்தியிலே நான் பேசினேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சில பேர் நினைச்சிருப்பாங்க அந்த பிரசங்கத்தை தான் திருப்பி எடுக்க போறேன். நிச்சயமா அதல்ல. நாலாவது பார்க்கிறோம், சாவுக்கேதுவான ஜாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அந்த பிரசங்கத்தையும் எடுக்கலை. ஏனென்றால் நான் சாவுக்கேதுவான குடித்தால் நீங்கள் சாக மாட்டீர்கள் என்று சத்தியத்தை சொன்னால் நீங்கள் நாளைக்கு நஞ்ச குடிச்சு போட்டு மருத்துவமனையில் கிடப்பீங்க. போலீஸ் வந்து கேட்க மேன் குடிச்சிங்கண்டா போதையரோட வந்து சொன்னார். நான் இலங்கைக்கு போன வாடகை இல்லை. அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐந்தாவதாக வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அருமையான தேவ பிள்ளையே, நான் சொல்லுகிறேன், நீங்கள் இனிமேல் வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைக்க தேவையில்லை. நீங்க வீட்டிலிருந்து ஜெபித்தால் எந்த வியாதியையும் கர்த்தர் குணமாக்குவார். ஆமென். ஏன் தெரியுமா? என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகைகளை தானும் செய்வான், இவைகளை விட மேலான கிரிகைகளை செய்வான். அருமையானவர்களே, என் ஆண்டவராகிய இயேசு 18 நியமிக்க முடியாத கூலியின் தலையிலே கை வச்சு ஜபித்த போது அவர் நிமிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. குருடருக்கு கண்களிலே தொற்று சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. 38 வியாதியோடு இருந்தவரை தூக்கிவிட்டு சுகமாகினார் என்று வேதம் சொல்லுகிறது. இது மாத்திரமல்ல, எனவே அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஆனால் எல்லாம் அவர் தொட்டு, குஷ்ஷரோகியை தொட்டார், சூமின கரத்தை உடையவனை கரத்தை நீட்டென்று தொட்டு சுகமாக்கினார், 12 பெரும்பாலும் ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமடைந்தால், 400 விதவை என்னுடைய மகன் செத்துட்டான், இயேசு வந்து பாலியை தொட்டார் உயிரோடு எழுப்பினார், ஜவீருடைய மகள் மரித்து போயிட்டால் அவருடைய பிள்ளையுடைய கையை பிடிச்சு தலித்தா குமி என்று சொல்லி அவளை உயிரோடு கொடுத்தவர் என் ஆண்டவராகிய இயேசு. ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை விட மேலான கிரிகைகளை நீங்கள் செய்ய போறீங்க. ஆமென் சொல்றீங்கல்ல, விருப்பம் இல்லையா? இதை விட மேலான கிரிகைகளை உங்களை கொண்டு கடைசி நாட்கள்ல கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் செய்த கிரிகைகளை விட நாங்கள் மேலான கிரிகை செய்ய முடியுமா? ஆண்டவர் பொய் சொல்றவர் அல்ல. அவர் சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு முறை இல்லை, ரெண்டு முறை சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் செய்த கிரிகைகளை தானும் செய்வான், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலான கிரிகைகளை செய்வான். ஆமென். அல்லேலூயா. விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லையா? எத்தனை பேருக்கு விருப்பம்? அருமையான தேவ பிள்ளையே, இங்கே ஒரு ஜென்டில்மேனா இருக்கிறார் இயேசு. இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷன் என்னை விட ஒருவன் கூட படிக்க கூடாது, என்னை விட வல்லமையா இருக்க கூடாது, என்னை விட அழகா இருக்க கூடாது, என்னை விட சம்பாத்தியம் கூட இருக்க கூடாது என்று மற்றவர்களை விழுங்க விழுத்த எதிர்பார்க்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு முன்னுதாரணமாய் சொன்னார், என்னை விட மேலான கிரியைகளை செய்வார்கள். என்ன மேலான கிரியைகளை செய்திருக்க? வேதம் அப்படி இருக்கா? ஆராய்ந்து பார்த்தேன். அருமையான தேவ பிள்ளையே, வாசிப்போம் அப்போஸ்தலர் 5:15-16 வசனத்தை ஒருவேளை வாசிப்போம்.
புணியாளிகளை படுக்கையின் மேல்
கட்டிலின் மேலும் கிடத்தி,
பேதுரு
நடந்து போகையில்
அவனுடைய
நிழலாகிலும்
அவர்களில் சிலர் மேல் படும்படி அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து
வைத்தார்கள்.
சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் புணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள்.
அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு தொட்டு சுகமாக்கினார். அவரை விசுவாசித்த பேதுரு அவருடைய நிழல் பற்றி அநேகர் சுகமானார்கள். இந்த பேதுரியா உங்களை போல ஒரு பாருள்ள மனுஷன் தான். இந்த பேதுரு நடந்து போயக்க நிழல் பற்றி சுகமாகுமென்றால் நீங்களும் நானும் நடந்து போயக்க நடக்காதா? நடக்கும் என்று சொல்லுங்க. நடக்கும். கர்த்தர் கடைசி நாள் அப்படி செய்ய போகிறார். நாங்கள் யாரையும் சத்தியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ரட்சிக்கும் என்று ஜபிச்சால் காணும், இந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். அதுதான் கர்த்தர் கடைசி நாள் செய்ய போற காரியம். பேதுரு நடந்து போக அவருடைய நிழல் பற்றி சுகமானாங்க. யார் இந்த பேதுரு? ஆண்டவராகிய இயேசுவை அறியேன் என்று சத்தியம் பண்ண பேதுரு, மறுதளித்த பேதுரு. அதே போல நானும் நீங்களும் ஒரு காலத்தில் இயேசுவை மறுதளித்தோம் அல்லவா? எங்கள் வீட்டுக்கு சுவிசேஷம் சொல்ல வந்தவர்களை ஏசி கலைச்சோம் அல்லவா? அப்படிப்பட்ட பேதுருவை பயன்படுத்தின தேவன் நிச்சயமாய் உங்களை பயன்படுத்த போகிறார். ஆமென். இந்த பேதுரு யார்? ஜெப அலட்சியம் உள்ள பேதுரு. ஆண்டவர் சொன்னார், சோதனைக்கு உட்படாதவர்கள் விழித்திருந்து செவியுங்கள் என்று. இந்த பேதுரு என்ன செய்தார்? தூங்கி வழிஞ்சார். ஜெப அலட்சியம். இன்றைக்கு உங்கள் எத்தனை பேர் ஜெப அலட்சியம் உள்ளவர்களாக இருந்தீர்கள்? பேதுருவை போல அந்த பேதுருவை பாவித்த இயேசு, அந்த பேதுருவை பயன்படுத்தின இயேசு இனி வரும் நாட்களில் உங்களை பயன்படுத்த போகிறார். இந்த பேதுரு யாரு? அருமையான தேவ பிள்ளையே, பயிற்சி அலட்சியம் பண்ணின பேதுரு. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உன்னை 1 மைல் தூரம் பரவந்த படுத்தினால் 2 மைல் தூரம் போ. உனக்கு கேட்கிறவனுக்கு மனம் கோணாதே. ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை கொடு என்றல்லவா பயிற்சி கொடுத்தார். ஆனால் இந்த பேதுரு என்ன செய்தார்? கெட்சமணி தோட்டத்திலே ஜூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்த போது அங்கே வந்த ஒரு போர்ச்சவருடைய காதை வெட்டினான் அல்லவா? பயிற்சி அலட்சியம் பண்ணினார் அல்லவா? உங்களுக்கு வாழ்ந்தவர் இந்த வேதத்தில் எத்தனை பயிற்சியை கொடுத்தார்? எத்தனை தினம் அலட்சியம் பண்ணி நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எத்தனை தினம் செயல்பட்டீங்க? உங்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஏனென்றால் என் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீங்க ஆச்சரியப்பட வேணாம், இப்படி நடக்குமா? இந்த பேதுருவை விட நீங்க கேவலம் கேட்டவர்களா? இந்த பேதுரு பயிற்சி அலட்சியம் பண்ணது மாத்திரமல்ல, தூரத்தில் பின் சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை கெனசரில் நீதிமன்றத்துக்கு இழுத்துக் கொண்டு போகிறார்கள். பேதுரு பயத்தில் தூரத்தில் பின் சென்றார். நீங்களும் கிறிஸ்துவை விட்டு எவ்வளவு தூரமாய் சென்றீங்க? ஜபத்தினால, வேத வாசிப்பினால, ஆராதனை ஒழுங்கின்மையினால தேவனை விட்டு தூரமாய் போனீர்கள் அல்லவா? உங்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்த வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பேதுரு யார் தெரியுமா? அவவிசுவாசம் உள்ள பேதுரு. ஏசு கடல் மேலே நடந்து போகிறார், சீஷர்கள் எல்லாம் ஆவேசம் என்று கத்துகிறார்கள். இயேசு முன்னால் நின்று சொல்கிறார், நான் தான், பயப்படாதிருங்கள். பேதுரு என்ன சொன்னார்? நீரே ஆனால். இயேசு முன்னுக்கு இருக்கிறார், இந்த பேதுரு சொல்றார், நீரே ஆனால் நானும் கடல் மேல நடந்து வர எனக்கு அனுமதி கொடுக்கும் என்று சொல்கிறார். அவவிசுவாசம். நீங்கள் எத்தனை தரம் அவவிசுவாசிகளாய் வாழ்ந்தீர்கள்? தேவன் அற்புதம் செய்வார் என்றதை நம்பாமல் எத்தனை தரம் விழுந்து விழுந்து எழும்பினீங்கள்? அவவிசுவாச வார்த்தையை பேசுனீங்க. உங்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஆமென். இந்த பேதுரு யாரு? பயந்த பேதுரு. இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், என்னையும் சிலுவையில் அறைவார்கள் என்று பயந்து மேல் வீட்டை பூட்டிச்சு நடுங்கிக் கொண்டிருந்த பேதுரு தான். வாழ்க்கையை எண்ணி பாருங்க, எத்தனை தரம் பயந்தீங்க? இந்த அழுதுக்கு சத்தியம் சொல்ல போனா அடிப்பாங்களோ, இங்க போனா உதைப்பாங்களோ, எங்களை ஏற்றுவாங்களோ என்று பயந்த காலம் எத்தனை? பயந்த உங்களைத்தான் வீரனாக மாற்றப் போகிறார் கர்த்தர். பயந்த பேதுரு தான் கதவை உடைச்சு வந்து, யாரை கட்டுடில் கட்டி அடித்தீர்களோ, யாருக்கு முள்முடி தரித்தீர்களோ, யாரை சிலுவையில் அறைந்தீர்களோ, யாருடைய முகத்தில் காவி துப்பினீர்களோ, அவருடைய நாமத்தினால் வந்திருக்கிறோம் என்று தைரியமாய் சொன்னார். முதல் நாள் பிரசங்கம் 3000, மறுமுறை 5000. யாரு? இயேசுவை மறுதளித்த பேதுரு, பயந்த பேதுரு, அவவிசுவாசம் உள்ள பேதுரு, துரத்தில் பின்சென்ற பேதுரு. இந்த பேதுருவை கர்த்தர் பயன்படுத்தினால் என்னையும் உங்களை பயன்படுத்த மாட்டாரா? எத்தனை பேர் சொல்றீங்க ஆமா என்று? நிச்சயமாய் பயன்படுத்துவார், நிச்சயமாய் பயன்படுத்துவார். ஆனா அருமையான தேவ பிள்ளையே, இந்த பேதுரு ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்தார். என்ன பொருத்தனை? எல்லாரும் உம்நிமித்தம் மறிக்க வேண்டிய எல்லாரும் உமிட்டு ஓடினாலும், உம்நிமித்தம் மறிக்க வேண்டி வந்தாலும் மறிப்பேன் என்று சொன்னா மறிச்சானா? இயேசுவை சிறுவர் அறிந்து சிறுவைக்கு கீழே காண இல்லை, ஓடிட்டான். அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் எத்தனை முறை கர்த்தரை கண்டு பொருத்தனை செய்து மீறி இருக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. பேதுரை பொருத்தனையை மீறினா மறிக்கல, ஓடிட்டான். நீங்களும் எத்தனை தரம் கர்த்தரை கண்டு பொருத்தனை செய்தீங்க? நிறைவேற்றினீங்களா? நிறைவேற்றினீங்களா? இல்லையே. உங்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்த வந்திருக்கிறார். அவருக்கு தேவை தன்னுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். பேதுருவை கொண்டு ராஜ்யத்தை கட்ட தீர்மானித்த தேவன் இன்று உங்களை கொண்டு சபையை வளர்க்க விரும்புகிறார். சபையில நிறைவான ஆத்துமாக்களை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த பேதுரு இவ்வளவும் செய்து கூட ஆண்டவர் அவனை கைவிட இல்லை. நீங்களும் இந்த பேதுருவை போல பல காலமாய் வாழ்ந்தீர்கள் அல்லவா? நீங்க நினைக்கலாம், எங்களை கொண்டா கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார், எங்களை கொண்டா கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். உங்களை கொண்டுதான் கடைசி நாட்கள்ல சபையை நிரப்ப போகிறார். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த பேதுரு இப்படியாக இருந்தும் அவன் கத்தரால் பயன்படுத்தப்பட காரணம் என்ன என்று மேல் வீட்டறையில் இடி முழக்கமாய் பலத்த காற்றாய் அக்கினி நாவாய் தேவாவியானவர் இறங்கினாரோ அன்று தொடக்கம் பயந்த பேதுரு வீரனாக மாறினார். அலட்சியமுள்ள பேதுரு ஜப வீரனாக மாறினான். மாத்திரமல்ல, அவவிசுவாசியான பேதுரு விசுவாசியாய் மாறினான். பரிசுத்தாவியின் வல்லமை. அன்பு தேவ பிள்ளையே, நாம் விசுவாசிக்கிறேன், இந்த சபையில பரிசுத்தாவியின் வல்லமை இருக்கு. அன்படியால் நிச்சயமாய் நீங்கள் மறந்துரித்திருக்கலாம், அலட்சியம் பண்ணியிருக்கலாம், பெருமை பிடித்தவர்களா இருந்திருக்கலாம். பேதுருவிலே என்னொரு தீய குணம், பெருமை பிடித்தவன். எல்லாரும் இடர் அடைந்தாலும் நான் என்றொரு பெருமை கொண்டவன். நீங்கள் எத்தனை முறை பெருமை கொண்டீங்க? உங்களை ஆராய்ந்து பாருங்க. சிலருக்கு வெள்ளி என்ற பெருமை, சிலருக்கு கருப்பு என்ற பெருமை, சிலருக்கு படிப்பு என்ற பெருமை, சிலருக்கு பட்டம் பதவி என்ற பெருமை, சிலருக்கு பணப்பெருமை, சிலருக்கு கொடிய கூந்தல் நெடிய கூந்தல் என்ற பெருமை, சிலருக்கு கயல்வெளி மான்வெளி என்ற பெருமை, சிலருக்கு த தழுக்கிறட குலுக்கிறட என்ற பெருமை சிலருக்கு ஒன்றும் இல்ல, வீண் பெருமை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபி அளிக்கிறார். உங்களுடைய பெருமையெல்லாம் விட்டுருங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபி அளிக்க வந்திருக்கிறார். ஆமென். இந்த பேதுருவை பற்றி பார்த்தோமே, இந்த பேதுருதான் நடந்து போக அவருடைய நிழல் பற்றி அநேகர் சுகமானார்கள். இவ்வளவு நேரமும் இந்த பிரசங்கத்துக்கு முகவுர சொன்னேன், இனித்தான் பிரசங்கம் பண்ண போறோம். ஆமேன். இந்த பேதுரு நடந்து போக சுகம் கிடைக்க வேண்டுமானால் பேதுரு நாலு காரியங்களை செய்ய வேண்டி இருக்குது. அதே போல நீங்களும் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் பேதுருவை பின்பற்றி நாலு காரியங்களை சரியாக செய்வீர்களானால் உங்கள் நிழல் பற்று பிசாசு ஓடும், உங்கள் நிழல் பற்று தீராத வியாதி நீங்கும், உங்கள் நிழல் பற்று கண்ணீர் கவலை வேதனையோடு இருக்கிற மக்கள் விடுதலையை காண்பார்கள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். ஆமேன். முதலாவது, பேதுரு நடந்து போக போறேன் அறிஞ்சோன்ன ஜனங்கள் எல்லாம் கட்டிலோட கொண்டு வீதியில வச்சாங்க. அப்படியானால் இந்த பேதுரு ரோட்டில் நடந்து போக சூரிய நிழல் பற்றித்தான் வியாதியஸ்தர்கள் சுகமாக வேண்டும். அன்பு தேவ பிள்ளையே, இந்த சூரியன் தான் நீதியின் சூரியனாம் இயேசு. பேதுருவோடு இருந்த அந்த இயேசு உங்களோடு இருந்தால், நீங்கள் இயேசுவோடு இருந்தால் நீங்கள் அற்புதம் செய்ய முடியும். வாசிங்க மல்கியா 4:2.
ஆனாலும் என் நாமத்துக்கு பயப்படும்,
ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்,
அதன் சட்டங்களின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும்,
அதன் சட்டங்களின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும்.
நீங்கள் வெளியே புறப்பட்டு போய்,
நீங்கள் வெளியே புறப்பட்டு போய்
கொடுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள்,
கொடுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த நீதியின் சூரியன் தான் என் ஆண்டவராகிய இயேசு. யார் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களைத்தான் கடைசி நாட்கள்ல கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இந்த பேதுரு அந்த சூரியனுக்கு கீழே நடந்தார். அதே போல நாங்களும் ஒருவரும் நீதியின் சூரியனாம் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தால் எங்களை நிச்சயமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளையே, தேவனுக்கு பயப்படுகிறோமா? உண்மையாக தேவனுக்கு நாங்கள் பயப்படுகிறோமா? அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிறோமா? சொல்லுகிறோம், பயம் என்று செய்கிறோமா? அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளில் உங்களை ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்கள்? தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என்றா என்ன? வார்த்தைக்கு கீழ்ப்படியோனும். ஏனென்றால் தேவன் தான் இந்த வார்த்தையாக இருக்கிறார். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது. இந்த வார்த்தைக்கு நீங்கள் உண்மையாக கீழ்ப்படுகிறீர்களா? ஆண்டவர் ஒன்று சொல்ல அதை விட்டு வேற செய்கிறீர்களா? அப்படியானால் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது. எல்லாவற்றிலும் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் உங்களை அவர் வாழாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். இன்றைக்கு உண்மையாய் நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. நாங்கள் அவர் சொல்லுகிறதை விட்டு வேற காரியங்களை செய்கிறதுனால எங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியாமல் இருக்கு. அவர் சொல்லுகிறதை செய்தால் நிச்சயமாய் தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். இந்த யோனா யார்? யோனாவை ஆண்டவராகிய தேவன் சொன்னார், மகா நல்லமா நகரமாகிய நினிவேக்கு போ. போனானா? ஆண்டவர் சொல்ல போனானா? இல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. கடல்ல கொந்தளிப்பு, கடல் குமுறுது, கப்பல் மாதிரி ஒழிப்பாய் கேட்கிறான், இது யாரால வந்தது? என்னால வந்தது. நீ யாரப்பா? உடனே சந்தோஷமா சொல்றார், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலே பயபக்தி உள்ளவன். பயபக்தி உள்ளவன் செய்தானா?
அதற்கு அவன், நான் எபிரேயன்,
நான் எபிரேயன்,
சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய
கர்த்தரிடத்தில்
பயபக்தி உள்ளவன்.
இவன் இப்படி செய்யலாமா? பயபக்தி உள்ளவன் செய்யலாமா? ஆண்டவர் சொன்னார், நினைவேக்கு போன்று போனானா? வாக்கிய மீறித்தான். இப்ப சொல்றான், நான் பயபக்தி உள்ளவன். அருமையான தேவ பிள்ளையை, இன்று அநேக கிறிஸ்தவர்கள் நான் வாக்கிய கீழ்ப்படுகிறேன் சொல்லியும் செய்யறேன். என் ஒரு வசனத்தை வாசிங்க, 2 ராஜாக்கள் 17 அதிகாரம் 41 வசனத்தை வாசிச்சு பாருங்க.
அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும்,
அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும்
தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும்
வந்தார்கள்.
அவர்கள் பிள்ளைகளும்
தங்கள் பிதாக்கள் செய்தபடியே
இன்னால் வரைக்கும் செய்து வருகிறார்கள்.
ரெட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது. இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகத்தையும் சேவித்து வந்தார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, உடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நீங்க விட்டு வந்த தெய்வங்களை இப்பையும் வச்சிருக்கிறீங்களா? வழிபடுறீங்களா? அப்படியானால் நீங்க ரெட்டை வேட கிறிஸ்தவர்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கா? இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரிக செய்கிறதா? சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு வார்த்தை இல்லையா? கேட்ட நாங்க கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லுகிறோம். சில நேரம் போன கிழமை பிரசங்கம் என்னென்றா தெரியாது, தலையை சொறிவார்கள். அருமையான தேவ பிள்ளையே, வார்த்தை தான் எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை எனக்குள்ள இருந்தால்தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிக்க முடியும், அல்லது போலி ஜீவியம். ரெட்டை வேணும். பழையதை விட மனம் இல்ல, ஆராதித்த தெய்வங்களை விட மனம் இல்ல. இயேசுவும் வேணும், அந்த விக்கிரமும் வேணும். ரெட்ட வேடம் போடக்கூடாது. ஒன்று இயேசு அல்லது பாகால். யோசுவா சொன்னான், பாகால் தெய்வமானால் பாகாலை வழிபடுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வழிபடுங்கள். ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி எழும்பாதீங்க. அப்படி இருந்தால் கர்த்தரங்களை பயன்படுத்த முடியாது. கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என்னொரு வார்த்தையை வாசிங்க, மல்கியா 4:2 வாசிச்சு பாருங்க.
ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல்
இருப்பீர்கள். வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் கொழுத்த கன்றுகளை போல் வருவோமா? ஓசியா 4:6 வாசிங்க. ஓசியா 4:6,
என் ஜனங்கள்
ஆண்டவருடைய இயக்கத்தை பாருங்க. என் ஜனங்கள், புறஜாதிகள் என்று சொல்ல, என் ஜனங்கள்
அறிவில்லாமல்
சங்காரமாகிறார்கள்.
நீ அறிவை வருத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்.
அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவனுடைய இயக்கம், நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஆசாரிகளாக இருந்தால், தேவ வசனம் உங்களுக்குள்ள இல்லாவிட்டால், என் ஆசாரியராக இராதபடி நான் வெறுத்து விடுவேன். எவ்வளவு பரிதாபமான நிலை! அது மாத்திரமல்ல, நீ வேதத்தை மறந்தாய், அதனால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். வேத வசனம் எனக்குள்ள இருந்தால் தேவனின் நினைவாகவே இருப்பார். ஆமேன். அருமையான தேவ பிள்ளையே, இந்த வேத வார்த்தையை கீழ்ப்படியாத ஒரு மனுஷனையும், கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனுஷனையும் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவராகிய தேவன் சொன்னார், யாக்கோபே நீ பெத்தேலுக்கு போ. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டான், புறப்பட்டான். 2 மனைவிகள், பலிப்பெண்கள் 2, பிள்ளைகள், மிருக ஜீவங்கள் எல்லாத்தோடும் புறப்பட்டார். புறப்பட்டு போகிற வழியிலே சுக்கோத் என்ற ஒரு பட்டணம். சுக்கோத் என்றால் உலகம். இந்த உலகத்தை கண்டோன்ன அவனுக்கு ஒரு ஆசை வந்துட்டு, சுக்கோத்துல 6 மாடுகளுக்கு ஒரு கொட்டாரம் போட்டான், தனக்கு ஒரு வீடு கட்டினான். நடந்தது என்ன? யாக்கோப்புக்கு 13 பிள்ளைகள். 13வது பிள்ளையுடைய பெயர் தீனாள். சிட்டுக்குருவி போல பறந்து திரிகிற பருவம் அங்கை. இந்த பட்டணத்தின் தலைவனுக்கு பெயர் எமோரியன். அவருடைய மகன் சீகேம், வாலிப மகன். அவன் இந்த சிட்டுக்குருவி போல பறந்து திரிகிற பருவம் அங்கையை கண்டு நயமாக பேசி அவருடைய கற்பை சூறி அடிவிட்டான். சிறகொழிந்த பறகு போல அவமானத்தின் சின்னமாக நானே குறுகி கூனி மூளைக்கு கிடக்கிறார். யார் செய்த குற்றம்? தகப்பனாகிய யாக்கோப் அல்லவா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவன் பெற்றலுக்கு போயிருந்தால் இந்த நிலை வருமா? வந்துட்டதே அவமானத்தின் சின்னம் மகள். வேதனையோடு யாக்கோப்பு சொல்லுகிறான், இந்த தேசத்திலும் என்ன நிம்மதியா இருக்க நீங்க விடலையே? யாரையா செய்த குற்றம்? நீ போயிருக்கிறவன் பெற்றலுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நீ உலக ஆசாபாசங்கள், உலக ஆடம்பரங்கள், உலக நாகரிகளை பார்த்து உன் கண்ணை மயக்கிச்சே. இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தையோடு ஓடினவர்கள். உலக ஐஸ்வர்யத்தை, உலக நாகரிகத்தை, ஆடம்பரத்தை கண்டோன்னு வார்த்தையை விட்டுட்டாங்க. அதனால கர்த்தர் பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது. இது மாத்திரமல்ல, யாக்கோப்படி ஆண் மக்கள் தன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டிருந்தது என்று அறிந்து கண்டு என்ன செய்தார்கள்? அந்த பட்டணத்தில் உள்ள ஆண் மக்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள். கொலைக்காரர்கள். யாக்கோப்புடைய பிள்ளைகள் இப்பொழுது கொலைக்காரர்கள். அடுத்ததாக அந்த பட்டணத்தின் மேல் பாய்ந்து கொள்ளையடித்தார்கள். இப்பொழுது யாக்கோப்புடைய பிள்ளைகள் கொள்ளைக்காரர்கள். மகள் அவமானத்தின் சின்னம். மகன்மார் ஆண்டக்கள் ரெண்டு பேர் கொலைக்காரர், கொள்ளைக்காரர். காரணம் என்ன? வார்த்தை இல்ல, வார்த்தையை விட்டுட்டார். ஆண்டவர் சொன்னதை செய்யல. நாங்கள் ஆண்டவர் சொன்னதை செய்தால் கர்த்தர் எங்களை பயன்படுத்துவார். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வாதமாய் பார்க்க முடியும். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கொலைக்காரராய் பார்க்க விரும்பல, கொள்ளைக்காரராய் பார்க்க விரும்பல, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளைத்தான் பார்க்க விரும்புகிறோம். ஆமேன். இந்த யாக்கோப்புக்கு இது மாத்திரமல்ல, எமோரியன் வந்து சொல்லுகிறார், தேசம் உங்களுக்கு முன்னாக இருக்கிறது. உங்கள் குமாரரை எங்கள் குமாரத்திகளுக்கு கொள்ளுங்க, எங்கள் குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொள்ளுங்க. தேசம் உங்களுக்கு முன்னால் இருக்கு, வியாபாரம் பண்ணி பல பணத்தை பெருக்கிக் கொள்ளுங்க. இதுக்கு அவங்களை அழைத்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவ விசுவாசிக்கும், விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? பேரியாளுடைய பிள்ளைக்கும் தேவனுடைய பிள்ளைக்கும் சம்பந்தம் ஏது? சொல்றான், சம்பந்தங்கள் அவங்க. எங்களை ஆண்டவர் வியாபாரத்துக்கு அழைக்க இல்லை, பணத்தை பெருக்கி அனுப்ப இல்லை. எங்களை அழைத்தது தேவராட்சியம் கட்ட. ஆமேன். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்தது தேவராட்சியம் உங்கள் மூலம் கட்டப்பட வேண்டும். நீங்கள் தேவ வார்த்தையோடு இருந்தால்தான் மற்றவர்களுக்கு சத்தியம் சொல்ல முடியும். வார்த்தை இல்லை, சத்தியம் இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. சத்தியம் தான் தேவனுடைய வார்த்தை. இது இல்லாவிட்டால் எங்களுக்கும் விடுதலை இல்லை, நாங்கள் சொல்றவங்களுக்கும் விடுதலை இல்லை. அடுத்த மனுஷன் பிலிப்பு. ஆண்டவருடைய ஆவியானவர் பிலிப்போடே சொன்னார், அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். பிலிப்பு என்ன செய்தான்? ஓடி போனான் என்று வேதம் சொல்லுது. ரதத்துக்கு பின்னால் ஓடி போனான். தேவனுடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படிந்த பிலிப்பை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். என்ன செய்தார்? சமாரியாவில் ஒரு பட்டணத்துக்கு போறார். அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். யார் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் இயேசுவை பற்றி தான் சொல்லுவார்களே தவிர ஜனாதிபதியை பற்றி சொல்ல மாட்டார்கள். தன்னுடைய தாயை தகப்பனை பற்றி சொல்ல மாட்டார்கள். அரசியல் கலக்க மாட்டார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் நீங்கள் கீழ்ப்படிந்தால், ஒரு புதிய வீட்டுக்கு போனோடனே என்ன செய்யறீங்க? அவங்கள்ட குசலம் விசாரிக்கிறீங்க. இன்றைக்கு என்ன வேலையை போனீங்க? என்ன சாப்பிட்டீங்க? இன்றைக்கு கோழியா ஆடா மாடா? இதுதான் விசாரணை. இயேசுவை பற்றி சொல்றீங்களா? உங்களுக்கு இயேசு இருந்தால், தேவ வார்த்தை இருந்தால், வாயை திறந்தால் இயேசு 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 எல்லாம் வரும். வார்த்தை இல்ல, உலக கதையெல்லாம் வரும். உலக கதையெல்லாம் வாயில வரும். அன்பு தேவ பிள்ளை, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிலிப்பு வாயை திறந்தோன்னு இயேசுவை பற்றி பிரசங்கித்தான். இந்த இயேசுவை பற்றி பிரசங்கித்த பிலிப்பு அந்த பட்டணத்திலே அநேக அசுத்தாதிகள் பலத்த சத்தமிட்டு ஓடிச்சான். அன்பு தேவ பிள்ளையே, யார் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்திருக்கிறார்களோ அவர்கள் நடந்து போயிக்க பிசாசு பின்னடிச்சு போகும். பிசாசு ஓடும். நீங்க போன்னு சொல்ல தேவையில்ல, உங்களை கண்டோன்னே பிசாசு ஓடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பிசாசு உங்களை கண்டு ஓடி இருக்கு? எத்தனை பேர் சொல்றீங்க உங்களை கண்டு பிசாசு ஓடி இருக்கு? சரி, உங்களை கண்டுதான் ஓடல, உங்களுக்கு நீங்க விசுவாச கண்டு ஓடிக்கிற எத்தனை பேர் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஓட்டம் விசுவாச கண்டு ஓட்டம். அருமையான தேவ பிள்ளையே, இந்த பிலிப்பு சமாரியாவுடைய பட்டணத்துக்கு போனான், அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அது மாத்திரமல்ல, இந்த பிலிப்பு அநேக அசுத்தார்கள் அவனை கண்டோன்னு பலத்த சத்தமிட்டு ஓடிச்சான். அது மாத்திரமல்ல, அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். தேவ வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் சப்பானி என்ன, திமிர்வாதக்காரன் என்ன, எந்த தீராத வியாதியும், எய்ட்ஸா இருக்கலாம், கேன்சரா இருக்கலாம், எந்த வியாதியும் உங்களை கொண்டு கர்த்தர் சுகமாக்குவார். சபையில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் உங்களை கொண்டு வர போகிறார். ஆமே. அது மாத்திரமல்ல, இந்த பிலிப்பு அந்த பட்டணத்திலே போய் கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்ததினால் அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம். உங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கா? உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கா? உங்கள் வீட்டில் சந்தோஷம் சமாதானம் வர வேண்டுமா? தேவ வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால் மெய்யான சமாதானத்தை என் தேவன் தருவார். உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கேன், எங்களை கொண்டு பயன்படுத்துவார? நான் பேதுருவை உதாரணம் காட்டினேன், பேதுருவை கூட கேவலம் கேட்டார்களா? நீங்க பேதுருவை பயன்படுத்தல, தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஆமேன். இலங்கையில வட்டுக்கொட்டையெல்லாம் இருக்கிறேன், யாழ்ப்பாணத்திலிருந்து எட்டுக்கட்ட தூரம் அங்க. ஆமேன் சொன்னா யாழ்ப்பாணத்துக்கு கேட்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆமேன் அல்லேலூயா சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இந்த பிலிப்பு அந்த பட்டணத்திலே அவர் நிமித்தம் மிகுந்த சந்தோஷம். யார் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளை உள்ளுக்கு வச்சிருக்கிறாங்களோ அவளுடைய வீட்டில சமாதானம், அவன் செல்கிற இடமெல்லாம் சமாதானம், அவன் இருக்கிற சபை சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை தான் விடுதலையாக்கும். வார்த்தை எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். பேதுரு, இதே பேதுரு சொல்லுகிறார், உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரிக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். வார்த்தை இருந்தால்தான் வீதியிலையும் சொல்லலாம், ரயில்வே ஸ்டேஷன்லையும் சொல்லலாம், ஏர்போர்ட்லையும் சொல்லலாம், எங்கேயும் சொல்லலாம். வார்த்தை இருந்தா, வார்த்தை இல்ல வீட்டை போய் பைபிள் எடுத்துக்கொண்டு அது மட்டும் யாரும் நிற்க மாட்டாங்க. சந்திச்ச உடனே வார்த்தை சொல்லட்டா, வார்த்தை உள்ளுக்கு இருக்கணும். ஏனென்றா வேதம் சொல்றது உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும். வார்த்தை உள்ளுக்கு இருந்தால் வார்த்தை தான் வரும், வேற ஒன்றுமே வராது. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த பிலிப்புக்கு நாலு பம்புல பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது நாலு பேரும் தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எந்த உள்ளே ஏன் தீர்க்கதரிசியா வரணும்? பாசமர்ற காடு பாடு காடாதா? அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கென்று நாங்கள் ஒரு பிள்ளையை கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளை மூலம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாலு பிள்ளைகள், நாலு பேரும் தீர்க்கதரிசிகள். காரணம் என்ன தெரியுமா? பிலிப்புக்குள் வசனம் இருந்தது. அன்பு தாய், அன்பு தகப்பனே, உங்களுக்குள்ளே வார்த்தை இருந்தால் உங்கள் பிள்ளைகளை ஒன்று அப்போஸ்தலராய் பார்க்கலாம், அல்லது தீர்க்கதரிசிகளாய் பார்க்கலாம், அல்லது சுவிசேஷகர்களாய் பார்க்கலாம், அல்லது மேய்ப்பர்களாய் பார்க்கலாம், அல்லது போதகராய் பார்க்கலாம். வார்த்தை இருந்தால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சபையில பயன்படுத்துவார். ஆமென். வார்த்தை இல்ல நீங்க பிரயோஜனமற்றவர்கள், அப்பிரயோஜனமான பிள்ளைகள். எனவே அன்பு தேவ பிள்ளையே, பேதுரு வெயிலுக்கு கீழே நடந்தார், சூரியனுக்கு கீழே நடந்தார். எனவே அவர் நிழல்பட்ட அநேகர் சுகமானார்கள். நீதியின் சூரியனாம் இயேசுவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் யார் யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாய் பயன்படுத்துவார். இனிவரும் காலம் வார்த்தையில நாங்கள் ஜீவிக்க வேண்டிய காலம். வார்த்தையை கொண்டு அநேகரை விடுதலையாக்க முடியும். உங்கள் தேசத்தில் எத்தனை ஜனங்கள் கர்த்தரை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய இலக்கண தமிழ் பேசி ரட்சிப்புகளை கொண்டுற முடியாது. உங்களுடைய அடுக்கு மொழி பேசி ரட்சிப்புகளை கொண்டுற முடியாது. அவர்களை விடுதலையாக்கிறது இயேசுவின் வசனம். அது உனக்குள்ள இருந்தால் விடுதலை, உனக்குள்ள இல்ல உனக்கும் விடுதலை இல்ல, நீங்க சொல்றாக்களுக்கும் விடுதலை இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக இந்த பேதுரு ராவில நடக்க இல்ல, பகல்ல நடக்க வேண்டும். இரவில் சூரியன் வருமாமா? வராது இல்லையா? இஞ்சி 9 மணி மட்டும் வரும் இல்லையா? வேதம் சொல்லுகிறது யோவான் 9:4, பகற்காலம் இருக்க மட்டும் தேவனுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது. அருமையான தேவ பிள்ளையே, பகற்காலத்தில்தான் பேதுரு நடந்தார். அதுதான் சூரியன் பட்டு நிழல் பட்டு சுகமானாங்க. எனவே அன்பு தேவ பிள்ளையே, பகற்காலம் என்றால் என்ன? இராக்காலம் என்றால் என்ன? பகற்காலம்தான் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம். இந்த காலம்தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டிய காலம். வயது போன பிற்பாடு, பல்லெல்லாம் விழுந்த பிற்பாடு நீங்கள் சத்தியத்தை சொல்ல முடியாது. ஈசி சார்ல கண்ணன் தெரியாது, அப்படியே என்ன சரிஞ்சு சொன்னா யாருக்கும் சத்தியம் ஏறாது. இது இளமை காலம். இதைத்தான் கர்த்தர் உன்னை பயன்படுத்த போற காலம். கிழவனா போனவர இல்ல. அதனால் தான் பேதுருவு காண்டவர் சொல்லுகிறார், நீ இளைஞனா இருந்தாய், உன் அறிய நீயே கட்டினாய், நீ விரும்பி நினைத்துக்கு போனாய். முதிர் வயது உள்ளவனான போதோ நீ கையை நீட்டுவாய், என்னொருவன் உன் அறியை கட்டுவா. உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கெல்லாம் கொண்டு வருது. வாசிங்க ஜோவான் 21:18.
நீ இளவயது உள்ளவனாய் இருக்கும் போது,
இளவயது உள்ளவனாய் இருக்கும் போது
உன்னை நீயே அரைக்கட்டி கொண்டு,
நீ உன்னையே அரைக்கட்டி கொண்டு
உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய்,
உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து சென்றாய்,
நீ முதிர் வயது உள்ளவனாகும்,
முதிர் வயதால் உள்ள போதும்
உன் கைகளை நீட்டுவாய்,
நீ கைகளை நீட்டுவாய்,
வேறொருவன் உன் அறைய கட்டி,
வேறொருவன் உனக்கு உடுத்து விட்டு
உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு,
உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு எல்லாம் கூட்டிக் கொண்டு போவார்.
மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு
எல்லாம் மெய்யாகவே ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் அன்பு தேவ பிள்ளைங்க இளமை காலம், இதுதான் பகற்காலம். இந்த காலத்துல கர்த்தரை கண்டு ஓடி ஓடி நீ உழைக்க பிரயாசப்பட்டால் உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார். வயது சென்ற பிற்பாடு உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. அருமையான தேவ பிள்ளையே, வயது சென்ற பிற்பாடு நீங்க கையை சுத்தி கொண்டிருப்பீங்க, வேறொருவன் தான் சாரி கட்டணும், வேறொருவன் ட்ரௌசர் பூட்டணும், வேறொருவன் தான் எல்லாத்துக்கும் வரணும். ஆனா இளைஞனா இருக்கும் பொழுது நீங்கள் உங்களை அறைய கட்ட முடியும். நீங்க விருப்பமான சுவிசேஷம் சொல்ல முடியும். எனவே என் அன்பு தேவ பிள்ளையே, பேதுரு பகற்காலத்தில் தேவனுடைய கிரியை செய்தார். ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம், ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாத ராக்காலம். அந்த காலத்தில் நீங்கள் பயன்பட போறதில்லை. நல்ல கிளை சென்ற முறை வயது போயிட்டுது, உங்களால் பேச முடியுமா? சத்தியத்தை சொல்ல முடியுமா? அவங்க சொல்றதும் கூட காதல கேளாது, அவங்களை சரியா பார்க்கவும் கண் தெரியாது, வாயெல்லாம் பொக்க விழுந்து, வாயெல்லாம் பொக்க விழுந்து வசனமே வெளியில வராது. இந்த வேளையில நீங்க ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். இது உங்களை கர்த்தர் பயன்படுத்துற காலம். ஆமென். இது கர்த்தர் உங்களை பயன்படுத்துற காலம். இந்த காலத்துல நீங்கள் கர்த்தருக்கு எழும்பினால் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் 1 அடி வச்சா காணும், கர்த்தர் உங்களுக்காக 10 அடி வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் அசம்பந்தமா இருக்கிறோம், அலட்சியமா இருக்கிறோம். கர்த்தருடைய நாள் சமீபமாயிற்று. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி கர்த்தர் எங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு வெறுங்கையாய் போகக்கூடாது. ஏதோ ஒரு சில ஆத்துமாக்களை கொண்டு போகணும். அது உங்களுடைய பலத்தினால் ஆகாது, உங்களுடைய பராக்கிரமத்தினால் ஆகாது, தேவனுடைய ஆவியினால் ஆகும். ஆமேன், ஹல்லேலூயா. எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, பகற்காலத்தில் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இளமை பருவம் தான் தேவன் உங்களை பயன்படுத்துகிற வருடம். வயது 70 இருக்கலாம், ஓடியாடி செய்கிறோமா? ஊழியத்தை செய்யுங்க. நடக்க முடியாமல் விழுந்துட்டீங்களா? கிடவுங்க. கர்த்தர் உங்களை ஊழியம் செய்யுங்க கேட்க மாட்டார். இந்த காலம்தான் இளமை காலம், இந்த காலம்தான் பகற்காலம். கர்த்தருக்கென்று நாங்கள் பிரயோஜனப்படாவிட்டால் யாருக்கு நாங்கள் பிரயோஜனப்பட போகிறோம்? சிந்தித்துப்பார் சகோதரா, சிந்தித்துப்பார் சகோதரியே. பகற்காலம் இதுதான். எனக்கு இளமை துடிப்பிருக்கு, யாருக்கு ஓடி போய் சத்தியம் சொல்ல முடியும்? அந்த வேலையை கர்த்தர் கேட்கிறார். கொடுத்து பாருங்க, உங்களை அற்புதம் செய்கிறவர்களாக, அதிசயம் செய்கிறவர்களாக இந்த தேசத்தில் கர்த்தர் மாற்றி, இந்த தேசத்திலும் மாத்திரமல்ல அகில உலகத்திலும் உங்களை கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை தேவன் கட்டுவார். சொல்லுங்க ராமே, சொல்லுங்க ராமே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆமே. பகற்காலம், இளமை காலம், இந்த காலத்தில் எனக்குரிய எல்லாவற்றையும் செய்யணும். எனக்குரிய எனக்கு என்ன செய்ய முடியும் அதை கத்தருக்கு செய்யணும். நிச்சயமாய் இந்த வரி இந்த காலம் கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை உங்கள் சபையில கொண்டு வரப்போகிறார். ஆமேன், ஆமேன். இரண்டாவதாக பார்த்தோம் பகற்காலம். மூன்றாவதாக, சூரியனுக்கு கீழே நடக்கும் பொழுது சூரிய உஷ்ணம் அவருடைய தேகத்தை தாக்கி இருக்கும். நெருப்பு மாறி சூரியன் சுற்றிருக்கும். வேதம் சொல்லுது அவன் நிழல் பற்றி சுகமானார்கள். குடநிழல் என்று சொல்ல இல்லை, குடமுடிச்சு கொண்டு போவான். அவன் குடமுடிச்சு கொண்டு போனா வேதம் சொல்லும் குடநிழல் பற்றி சுகமானார்கள், பேதுருவின் நிழல் பற்றி சுகமானார்கள். எனவே என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த வேதனைகளை எல்லாம் கிறிஸ்துவுக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, பிணியாள்கள் சுகமாக்குவதற்காக, அநேகர் ரட்சிப்பை காணும்படியாக சகித்தா, வேதனைகளை சகித்தா, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை நாங்கள் சகித்தால்தான் தேவனுக்கு என்று பயன்பட முடியும். எத்தனை துன்பங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை சுடுசொற்கள், எத்தனை கல்லறிகள், எத்தனை வீண்தனமான பழிகள், எது வந்தாலும் கிறிஸ்துவுக்காக நாங்கள் சகித்தால்தான் தேவனங்களை பயன்படுத்த முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. வற்றுக்கோட்டை ஒரு இந்து கோட்டை, அந்த கோட்டைக்கு போய் இன்னைக்கு 30 எத்தனை திட்டுகள், எத்தனை கல்லறிகள், எத்தனை அடிகள் உதைகள், வசை சொற்கள், தேவையில்லாமல் பழி சொற்கள் எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்காக தாங்கிறபடியால் இன்றைக்கும் கர்த்தருக்காக நிற்கிறோம். ஆமேன். வரும் நிந்தைகள், வரும் வேதனைகள், கிறிஸ்தவ ஜீவியம் பஞ்சுமித்த ஜீவியம் அல்ல, பாடுகள் நிறைந்த ஜீவியம். ஒன்ன மட்டும் சொல்றேன், உங்களுக்கு வருகிற பாடுகள் கிறிஸ்துவுடைய பாடுகளுக்கு பாடுகளுக்கு சமமானது அல்ல. கிறிஸ்து என்னையும் உங்களையும் மீட்க எவ்வளவு பாடுபட்டார். நீங்கள் படுகிற பாடு ஒரு பாடா, அவங்களுடைய முகத்திலே காரி துப்பினாங்களே, உங்களோட முகத்தில் காரி துப்பினா என்ன செய்வீங்க? சகிச்சு கொள்வீங்களா? சிந்திச்சு பாருங்க, உங்களோட முகத்தில் யாரும் காரி துப்பினா என்ன செய்வீங்க? ஒரு பார்வை கோபம். அருமையான தேவ பிள்ளையே, கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை சகிக்கும். கிறிஸ்து இத்தனை பாடுகளையும் சகித்தபடியால் தான் பிதாவின் சிங்காசனத்தில் அமர கிருபை பெற்றார். நீங்களும் பாடுகளை சகிக்கணும், உபசிரவங்களை சகிக்கணும், வேதனைகளை சகிக்கணும். எப்ப இந்த வேதனை வரும் தெரியுமா? எப்ப உங்களுக்கு உபசிரவம் வரும் தெரியுமா? எப்ப பழி சொற்கள் வரும் தெரியுமா? கர்த்தருக்கென்று நாங்கள் பயன் கொடுக்க வெளிக்கிடும் பொழுது உபத்திரவம் வரும், வேதனை வரும், சுழு சொற்கள் வரும், பொல்லாத அம்புகள் அய்வார்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் அதை சகித்தால் நாங்கள் பாக்கியவான்களாக இருப்போம். ஆமேன். அருமையான தேவ பிள்ளையே, உன்னத பாட்டு 2:15 வாசிச்சு பாருங்க. உன்னத பாட்டு 2:15,
திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும்,
திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும்,
சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள்,
நமக்கு பிடியுங்கள்.
நம்முடைய திராட்சை தோட்டங்கள்,
நம்முடைய திராட்சை தோட்டம்
பூவும் பிஞ்சுமாயிருக்கிறது.
எப்ப இந்த குளிர் வரும் தெரியுமா? எப்ப இந்த சிறுநீர் வரும் தெரியுமா? நாங்கள் பழம் கொடுக்க வலிக்கிற நாட்கள்ல என் தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது, கனி கொடுக்க ஆச்சமா இருக்கிறது, கத்தரிக்கு பயன்பட ஆச்சமா இருக்கும் பொழுது குளிர் வரும், சிறுநறி வரும். இந்த குளிர்நறி எங்க இருக்கும் தெரியுமா? தோட்டத்துக்கே பொத்தெடுத்து உள்ளுக்கு இருக்கும், மண்ணை தோண்டி மண்ணுக்கான் இருக்கும் தோட்டத்துக்கு. தோட்டக்காரன் இருக்கு மட்டும் குளிமுசல் வராது, குளிநறி வராது. தோட்டக்காரன் கொஞ்சம் விளத்திட்டா குளிநறி வந்து பூவையும் பிஞ்சையும் கடிக்கும். இந்த தோட்டக்காரன் ஜேசு, இந்த தோட்டம் நாங்கள் தான். ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம், ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனமும் ஏழாம் வேணாம் வாசிக்க வேணாம், ஏழாம் வசனமும் சொல்லுகிறது, நீங்களே அந்த திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டம் மேட்டிலே, செழிப்பான மேட்டிலே என் நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அந்த திராட்சை தோட்டம் தோட்டக்காரன் ஏசு, தோட்டம் நாங்கள் தான். எங்கள இருக்கிற பூவையும் பிஞ்சையும் கடிக்க குளிநறி வேசும், நிலத்துக்காம பொத்தெடுத்திருக்கும், உள்ளிருந்து வெளியில வரும், செடி ரெண்டு வந்து கடிச்சிட்டு போயிடும். இந்த குளிநறி என்ன? எங்களுக்குள்ள இருக்கிற சுயம், எங்களுக்குள்ள இருக்கிற சுயம், சுயம் சாகோணும். சுயம் என்றா என்ன? எங்களுக்குள்ள பெருமை இருக்கல்லவா, கோபம் இருக்கல்லவா, மன்னிக்காத தன்மை இருக்கல்லவா, கசப்பு இருக்கல்லவா, எரிச்சல் இருக்கல்லவா, பொறாமை இருக்கல்லவா, இதெல்லாம் உள்ளுக்கு இருக்கு. திடீரென்று வந்து கடிச்சிட்டு போயிடும், கோபம் வராது, திடீரென்று வரும், அது மறைஞ்சிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, இந்த குளிநறிக்கு நாங்கள் இடம் கொடுத்தால் நாங்கள் பயன்படுத்த முடியாது. இதுதான் பாடு. வெளியிலிருந்து வர பாடல்ல உள்ளுக்கே பாடு இருக்கு. ஒரு மல்யுத்த வீரன் ரட்சிக்கப்பட்டு துண்டு பிரதி கொடுத்து கொண்டிருந்தாராம். கொடுத்து கொண்டிருக்க ஒரு வாலிபன் வந்து என்னென்று கேட்டிருக்கான், துண்டு பிரதியை கொடுத்திருக்கிறார் மல்யுத்த வீரன். பார்த்தா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ பிரதி, கசக்கி முகத்தில் எரிஞ்சிட்டு திரும்ப எட்டி பிடிச்சிட்டான் நெஞ்சில, தூக்கி பிடிச்சா மல்யுத்த வீரன் பிடிக்க இவர் பிடி துள்ளி கொண்டிருக்கிற. இயேசு சொன்னாராம், மகனே உன் கோபம் என்ன சாக இல்லையா? கீழே விட்டுட்டா வாலிபன் ஓடிட்டா. அருமையான தேவ பிள்ளையே, திடீரென்று வரும் கோபம். கோபம் எனக்குள்ள இருந்தால் பாடுகளை சகிக்க முடியாது. நிந்தை வரும், அவமானம் வரும், சுடு சொற்கள் வரும். எல்லாத்தையும் நாங்கள் ஒரு பக்கம் வச்சுட்டு கர்த்தருடைய காரியத்தை செய்யணும். ஆமென், அல்லேலூயா. பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ அவன் வேசி புத்திரன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் எங்களை எதற்காக தண்டிக்கிறார், எதற்காக சிக்ஷிக்கிறார்? நான் பயன்பட வேண்டும் என்று, கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்று. அதை நாங்கள் அற்பமாய் நினைக்க கூடாது, சிக்ஷியை அற்பமாய் மது நினைக்க கூடாது. வர்ற சிக்ஷை வரட்டும், வருகிற சோதனை வரட்டும், வருகிற வேதனை வரட்டும், நானோ கர்த்தருக்காக நிற்பேன். ஆமேன், ஆமென். சிக்ஷைகளை சகிக்க வேண்டும். எத்தனை வேதனையான வாழ்க்கை வந்தாலும் நாங்கள் சகிக்கோம். உதாரணமாக உள்ளுக்கு இருக்கிறது தான் வெளியில வரும். ஒரு முறை ஒரு வீட்டில ஒரு சகோதரியுடைய கணவனுக்கும் இன்னொரு நண்பனுக்கும் சண்டை வந்துட்டு வீட்டில் தாறுமாறான வார்த்தைகள், நினைக்க முடியாத வார்த்தைகள். இந்த குடும்பம், இந்த சகோதரியின் கணவனும் ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்கு பயந்தவர்கள், சண்டை பிளச்சிட்டு மனைவி பார்த்து கொண்டிருந்தால் ஏதாவது ஓடி போய் அந்த மனுஷனுக்கு சட்டார் போடாரு நாலாச்சு அடிச்சுட்டா. போதர்கள் கேள்விப்பட்டு அடுத்த நாள் போய் கேட்டாரா, என்ன இப்படி எல்லாம் நடந்துதான் பாச? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், பொறுக்க முடியல, அடிச்சு போட்டேன். இதானா கிறிஸ்தவம்? அன்பு தேவ பிள்ளையே, நாங்கள் இவ்வளவுக்கு பொறுக்க முடியுமோ அவ்வளவுக்கு பொறுத்தால் நிச்சயமாய் கர்த்தரங்களை ஏற்றுவார். ஆமே. உதாரணமா வேதத்தில் பார்க்கிறோம், ஜோபு 24 மணி நேரத்தில் 10 பிள்ளைகள் செத்தாங்க, 6 மாடு ஒட்டகங்கள் எல்லாம் அழிஞ்சது, வேலைக்காரர் அறிஞ்சு அழிஞ்சாங்க. அது மட்டும் ஜோபுடைய மனைவி பொறுமையா இருந்தால் அல்லவா? எப்ப யோபுவுக்கு வியாதி கண்டதோ, எப்ப குப்பை மட்டும் சொரிஞ்சாரோ அப்பதான் உள்ளுக்கு இருந்தது வெளியில வந்துட்டு. என்னமா உண்டு அவனை துதிக்கிறாய், தூசித்து சற்று போ. குளிநறி கடிச்சிட்டு பாத்தீங்களா, இந்த குளிநறி கிட்ட கொடுக்க கூடாது. எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அதை அழிச்சு போடும். கத்தர் பயன்படுத்த முடியாமல் இந்த குளிநறி வெளியில வரும். பொறாம எரிச்சல் ஒன்றுமே இருக்கக்கூடாது. அடுத்த சிறுநறி என்றா என்ன? சிறுநறி வெளியில இருந்து வரும். எப்ப வரும், எங்க இருந்து வரும் என்று தெரியாது. யார் வேஷத்தில் வருதோ தெரியாது. குழி சிறுநறிக்கு இடம் கொடுக்க கூடாது. நெகமியா எருசலேமில் அரங்கம் கட்ட வருகிறார். வருகிற போது அலங்க வேலை ஆரம்பிச்சோன்ன சன்பல்லாத்தும் தொபியாவும் சொல்லினோம், இவன் கட்டுகிற இந்த அலங்கம் ஒரு நரி ஏறி போக உடைஞ்சு போ. கொடுத்தாரா செவி? செவி கொடுத்தாரா? கொடுத்திருந்தால் அலங்கம் கட்டப்பட்டிருக்காது. செவி கொடுக்கல. அதுக்கு பிறகு நெகேமியாவுக்கு சன்பல்லாத்தும் தொபியாவும் சொல்லினோம், உன்னோட கொஞ்சம் பேசணும் வா. அவன் சொல்லுகிறான், நான் செய்யற வேலை பெரிய வேலை, நான் வர முடியாது. அன்பு தேவ பிள்ளையை, கர்த்தர் உன்னுடைய கையில கொடுத்திருக்கிற வேலை பெரிய வேலை, யாருமே செய்ய முடியாத வேலையை கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்திருக்கிறார். நீ இந்த வேலையில மற்றவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் செய்ய முடியாது. என்னொரு உதாரணம், ஆபிரகாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உன் சந்ததியை கடக்கிற மணலை போலவும் வானத்து நட்சத்திரத்தை போலவும் பழுகி பெருக பண்ணுவேன் என்று வாக்கு சத்தம் கொடுத்தாச்சு. நீதி வாக்கு சத்தம் நிறைவேறல. மிஸ்ஸிஸ் ஆபிரகாமுக்கு ஒரு யோசனை வந்துட்டு, ஒருவேளை ஆண்டவர் சொன்னது ஆகார் மூலம்தான் நிறைவேறுமோ என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்லுகிறாள், நீர் என்னுடைய அடிமை பெண்ணை சேர்த்துக்கொள்ளும், அவள் மூலமாவது என் வீடு கட்டப்படட்டும். ஆபிரகாம் யோசிக்கிறார், ஒருவேளை ஆண்டவர் சொன்னது இதுதானோ, இப்படித்தான் சந்ததி பெருகும் என்று சொன்னாரோ என்று சொல்லி ஆகாரோடு சேர்ந்து கொண்டார். இன்றும் உலகத்தில் பெரும் தொல்லைக்குரிய சந்ததி உருவாக்கப்பட்டது. அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்றுவார், தாமதித்தாலும் அது நிறைவேறும். ஆமென். எனவே இந்த சிறுநறி உடைய வாழ்க்கையில வந்து கெடுக்காதபடி, ஆவிக்குரிய ஓட்டத்தை தடுக்காதபடி உங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எத்தனையோ இந்த வரும், அவமானம் வரும், தியாகமாய் நீங்கள் சகிக்க வேண்டும். ஆமேன். அருமையான தேவ பிள்ளையே, வேதத்திலே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜெகோபேத் மோசேவுடைய தாய் மூன்று மாசம் பெற்று ஒழிச்சு வைத்தால் முடியல, நானும் பெற்றியை செய்து அதுல பிள்ளையை வளர்த்து நதியோரமாய் விட்டாள். அந்த பிள்ளை பார்வோனுடைய குமாரத்தி கையிலே அகப்பட்டது, ராஜகுமாரத்திய கையிலே அகப்பட்டது. மீறியாம அதை பார்த்து நின்று ஓடி போய் இந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து வளர்க்க ஒரு தாயை கூட்டியறவா? ஆம், கூட்டிக் கொண்டு வா. ஜெகோபேத் போறாள். ஜெகோபேத் அந்த பிள்ளையை கொடுத்து, இந்த பிள்ளைக்கு பால் கொடு, நான் உனக்கு செல்லும் செலவை தருவேன் என்று சொல்லுகிறார். ஜெகோபேத் கொண்டே பால் கொடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, பால் கொடுத்த தாய்மாரே புரிஞ்சு கொள்ளுங்க, அந்த ஜெகோபேத் செல்ல முடியாது. மோசே, நான் தாண்டா உன் அம்மா, உன்னை பெற்றது நான் தான் என்று சொல்ல முடியாது. சொன்னால் மறுகணம் அந்த பிள்ளை ஆத்துல போகும். சிந்தித்து பாருங்க எவ்வளவு தியாகம். பெற்ற பிள்ளைக்கு பால் கொடுக்கும் பொழுது நான் தான் அம்மா என்று சொல்ல முடியாது. தியாகம், அப்படிப்பட்ட தியாகம் இருந்தால்தான் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். எந்த நிந்தைக்கும் தியாகம், எந்த அவமானத்துக்கும் தியாகமா இருக்கணும். அடுத்ததாக அம்ரான் நிற்கிறார். அம்ரானை பார்த்து, டே பாச்சா மோசே, இதுதான்டா உண்டு அப்பா, சொல்ல முடியல, வாய் திறந்து சொன்னா போச்சு. ஏனென்றால் அந்த சட்டம் ரெண்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை எல்லாம் ஆற்றில் எரிய வேண்டும். தியாகம், அங்கால ஆர்வம் மீறியாமல் நிற்கிறோம். மோசையை பார்த்து, டே மோசே, இதாண்டா உண்ட சகோதரன் ஆர்வம் போறானும் ஆர்வமும் மீறியோனும், சொல்ல முடியல, தியாகம். எவ்வளவு சகிப்பு, சிந்தித்து பாருங்க. எவ்வளவு வேதனையான ஒன்று இல்ல. அப்படி தியாகம் பண்ணின வழியால் பல லட்சம் மக்களை வழிநடத்தின ஒரு பெருந்தலைவனை அவள் உருவாக்கினார். சொல்லுங்க ராமே, நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு ஆத்துமா பல ஆத்துமாக்களை விடுதலையாக்க முடியும். ஆமேன், ஆமேன். நீங்கள் தியாகமாய் செயல்படணும். உங்களுடைய தியாக சிந்திய திசை திருப்ப பிசாசு பல பல வழியிலும் முயற்சி செய்வான். பல வழியில உங்களுடைய சிந்தனை மன்றத்தை குழப்புவான். உதாரணமாக இயேசு பெத்லகேமிலே பிறந்தார். இவரை பணிந்து கொள்ள சாஸ்திரிகள் வருகிறார்கள். சாஸ்திரிகள் வரும்பொழுது நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டினது. நட்சத்திரத்தின் வழிகாட்டலோடு அந்த ராஜாவை பார்க்க வந்தவர்களுடைய மூளையில சிந்தனையில பிசாசு பூந்து அவருடைய சிந்தனையை குழப்புறார். ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் அரண்மனையிலவா பிறந்திருப்பார், வேற எங்கேயும் பிறந்திருக்க மாட்டார் என்று சிந்தனை மண்டலத்தை குழப்பினோன்ன இந்த ராஜாக்களை நினைக்கிறோம், சாட்சிகள் நினைக்கிறோம். ஆமா, ஜூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் அரண்மனையில் அல்லவா பிறந்திருக்கிறார் என்று அரண்மனைக்கு போகிறார்கள். சிந்தனை மண்டலம் குழம்பிச்சு, போக வேண்டிய இடம் மாறிச்சு. போய் வேறொரு ராஜாட்ட கேட்கிறோம், ஜூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ஏறோது பொல்லாதவன், பொறாமை பிடிச்சவன், தன்னை விட யாரும் இஸ்ரவேல் ராஜாவாய் வரக்கூடாது என்ற திட்டம் போட்டவன், அதனால் தன்னுடைய மனைவியை கொலை செய்தான், மாமியாரை கொலை செய்தான், பெத்த பிள்ளைகளை கொலை செய்தான். எனக்கு பிற்பாடு யாரும் ராஜாவாய் இருக்கக்கூடாது என்று. அருமையான தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட ஏரோதோட்ட போய் கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? இப்பொழுது சிங்கள மண்டலத்தை பிசாசு ஏரோதுக்கு குழப்பிட்டான். ஏரோதுக்கு குழப்பி சொல்ல சொல்லுகிறான், நீங்க போய் பணிந்து கொள்வது இவ்வழியாய் வாருங்கள், நானும் போய் அவரை பணிந்து கொள்ளணும். சிந்தனை குழம்பிச்சு. ஏரோது சொன்னோன்ன இவங்க போறாங்க, மறுபடியும் நட்சத்திரம் வழிகாட்டுது, இயேசுவை கண்டாங்க, பணிந்து கொண்டாங்க, காணிக்க கொடுத்தாங்க. அந்த வேளையில அவங்களுடைய சிந்தனை மண்டலத்தில் தேவாவியானவர் பூந்து சொல்லுகிறார், வந்த வழியால திரும்பி போகாதீங்க, வேறு வழியால போங்க. வேறு வழியால போனதுனால இயேசு பாதுகாக்கப்பட்டார். ஆமேன். இயேசுவை தூசிக்க விடாதபடி, இயேசுவை நிந்திக்க விடாதபடி, இயேசுவை நாம உயர்த்தப்படும்படி நீங்கள் பரிசுத்தாவில நிறைந்திருந்தால் எப்பொழுதும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிசாசு கிட்டம் கொடுத்தீங்களோ போச்சு. ஏதேன்ல ரெண்டு சத்தம் கேட்டது, ஒன்று தேவனுடைய சத்தம், மற்றது பிசாசுடைய சத்தம். ஏவாள் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்தபடியால் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாள். அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, உலக சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க, தேவ சத்தத்துக்கு செவி கொடுங்க. அந்த சத்தம் தான் எங்களை விடுதலையாக்குற சத்தம், அந்த சத்தம் தான் எங்களை பயன்படுத்துகிற சத்தம். அந்த சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் உங்களை அவர் என்ன செய்வார் தெரியுமா? இந்த பூமியில உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறியிருக்க பண்ணி யாக்கோபுடைய சுதந்திரம் மேன்மைப்படுத்துவார். ஆமேன், அல்லேலூயா. கடைசியாக இந்த சூரிய நிழல் பேதுருவின் மேல் பட வேண்டுமானால் மேகம் மறைக்க கூடாது, மேகம் மறைக்க கூடாது. பேதுருவுக்கும் சூரியனுக்கும் இடையில மேகம் இருந்தால் நிழல் விழாது. எனவே இந்த மேகம் மறைக்கடு வாசிங்க 32:7.
உன்னை நான் அணைத்து போடுகையில் வானத்தை மூடி அதன் நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன்,
அதன் நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன்,
சூரியனை மேகத்தினால் மூடுவேன்,
சூரியனை மேகத்தினால் மூடுவேன். அருமை தேவ பிள்ளையே, சூரியன் மேகத்தினால் மூடப்பட்டால் நிச்சயமாய் நிழல் விழாது. எனவே அந்த மேகம் என்ன? அந்த மேகம்தான் பேதுருவுக்கும் நீதியின் சூரியனாம் இயேசுவுக்கும் இடையில தடுப்பு சுவராய் இருக்கிறது. அந்த தடுப்பு சுவர் என்ன? ஏசாயா 59:2-3 வாசியுங்கள். அந்த தடுப்பு சுவர் என்ன?
உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும்,
உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு விடையாக
பிரிவினை
உண்டாக்குகிறது.
உங்கள் பாவங்களே,
உங்கள் பாவங்களே
அவர் உங்களுக்கு செவி கொடாத,
அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு
அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது,
அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
ஏனென்றால்
காணுங்கள் அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் பாவங்கள், உங்கள் அக்கிரமங்கள் அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி பிரிவினையை உண்டாக்குகிறது. இன்றைக்கு நீங்கள் பாவத்தோடு இருந்தால் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவன் உங்களை பயன்படுத்த முடியாது. என் அன்பு தேவ பிள்ளையே, யார் யாரெல்லாம் தேவன் இந்த கடைசி நாட்களில் என்னை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இடையில கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கு இடையில மேகம் இருக்கக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாது, தடுப்பு இருக்கக்கூடாது. அதுதான் அக்கிரமம், அதுதான் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு சகோதரா சகோதரியே, இந்த மாலை வேளையில கர்த்தருடைய வாஞ்சை உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று. நீங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் அல்ல, பிரயோஜனமான ஊழியக்காரராய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எனவே இந்த மாலை வேளையில உங்களுக்குள்ள இருக்கிற, உங்களை தடுக்கிற மேகம் என்ன, கர்த்தருக்கும் உங்களுக்கும் பிரிவினை உண்டாக்குற அக்கிரமம் என்ன ஆராய்ந்து பாருங்க. கசப்பா, மன்னியாத முடியாத சுவாபமா, பெருமையா, எரிச்சலா, கோபமா, பொறாமையா, வீம்பா, எதுவாக இருந்தாலும் மேகம் அகற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். எல்லாரும் சொன்னீங்க இந்த சபை பெருகணும் உங்களுடைய வாஞ்சி என்று. எனவே மேகத்தை அகற்ற வேண்டும், மேகம் குறுக்கே இருக்கக்கூடாது. அன்பு சகோதர, அன்பு சகோதரியே, இந்த மேகம் போன்ற இந்த பாவங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது அல்லவா? இதையெல்லாம் யார்தாரெல்லாம் அறிக்கையிட்டு விட்டு விடுகிறார்களோ அவர்களை தேவன் இரக்கம் கொண்டு பயன்படுத்துவார். நீங்கள் தான் கடைசி நாட்கள்ல பயன்படுத்த போகிற பாத்திரங்கள், கர்த்தரால் உபயோகிக்கப்பட போகிற பாத்திரங்கள் நீங்க தான். எனவே இந்த வேளையில முதலாவது தேவ வார்த்தை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இரண்டாவது உங்களுடைய இளமை காலத்தை கர்த்தருக்கென்று பயன்படுத்த கொடுக்க வேண்டும். மூன்றாவது கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், சஞ்சலங்கள், வேதனைகள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக சகிக்க வேண்டும். நாலாவது மேகம் இருக்கக்கூடாது, தடை இருக்கக்கூடாது, நேரடி கனெக்ஷன் இருக்கணும். தேவாதி தேவனாகிய இயேசுவுக்கும் எங்களுக்கும் எந்த தடையும் இருக்கக்கூடாது. பிரிவினையை உண்டாக்கிறது அக்கிரமம், பாவம், இதெல்லாம் தேவனுடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடப்பட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால் நிச்சயமாய் நானும் நடந்து போயிக்க பிசாசு ஓடும், நானும் நடந்து போயிக்க வியாதி குணமாகும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாலு காரியங்களை பேதுரி செய்தார். இந்த நாலு காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தால் கர்த்தர் பட்சவாதம் இல்லாதவர், பட்சவாதம் உள்ள தேவன் அல்ல. நேற்று ஒன்று ஒன்றும் மாறாத தேவன். அன்று பேதுருவை பயன்படுத்தினவர் இனிவரும் காலத்தில் உங்களையும் பயன்படுத்த போகிறார். ஆமேன், 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 ஆமேன் சொன்னா அப்படியே ஆகும். ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன். பேதுரு எங்களை போல பாடுள்ள மனுஷன்தான், அவனை பயன்படுத்தின அதே தேவன் இன்றும் எங்களை பயன்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். ஆமேன். எனவே உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பெண்ண, மன்னியாத சுவாபம் என்ன? பெருமையா, கோபமா, எரிச்சலா, பொறாமையா, எதுவா இருந்தாலும் தேவனுடைய பாதத்திலே தூக்கி வையுங்க. மன்னிக்க தயவிருத்தவர், உங்கள் பாவங்கள் செக்கச்செவேல் என்றிருந்தாலும் வெண்பஞ்சை போல் மாற்றி வேண்டவர், உங்கள் பாவங்கள் முதுகுக்கு பின்னால் மறைத்து விட்டேன் என்று சொன்னவர், உங்கள் பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டேன் என்று சொன்னவர் அந்த இயேசு உங்கள் மத்தியில் இருக்கிறார். உங்கள் பாவங்களை அவர் மேலே வைத்து விடுங்கள். மன்னிக்க தவிர்த்த இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பாயா சகோதரா, ஒப்பு கொடுப்பாயா சகோதரியே. தலைகளை தாழ்த்தி என்னென்ன பிரிவினை, என்னென்ன அக்கிரமம், என்னென்ன பாவம் உங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறதோ அதை தேவனுடைய பாதத்தில் வச்சிருங்க. தேவனுடைய பாதத்தில் வச்சு அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்களை பயன்படுத்தி உங்கள் மூலம் இந்த பட்டணத்தில் உங்கள் அயல் வீடு, உங்கள் மாமா, உங்கள் மச்சான், உங்கள் மாமி, உங்கள் தங்கச்சி ரட்சிக்கப்படாத யாராயிருந்தாலும் தேவன் அவர்களை ரட்சிப்புகளை கொண்டு வர போகிறார். நீ நடந்து போயேக்க பிசாசு ஓடப்போகுது. நீ கை வச்சு ஜபிக்காமல் வீட்டிலிருந்து ஜபிக்கேக்க எந்த பாடான வியாதியையும் கர்த்தர் சுகமாக்க போகிறார். இதுதான் என்ன நடக்க போகிறது. கடைசி நாட்கள்ல மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். என் குமாரரும் என் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். மூப்பர்கள் சொற்பனம் காண்பார்கள். இது நடைபெறப்போற காலத்தில் வந்திருக்கிறோம். கடைசி நாட்கள் ஆழ்ந்துப்பார். சொல்லாதீங்க என்ன பயன்படுத்துவேரா, நிச்சயமாய் உங்களைத்தான் கர்த்தர் கடைசி நாள்ல பயன்படுத்த போகிறார். எல்லா அக்கிரம சிந்தையும் எல்லா பாவத்தையும் தேவனுடைய பாவத்தில் அறிக்கையிடுங்க. கர்த்தர் வந்திருக்கிறார், உங்களை பயன்படுத்த வந்திருக்கிறார். நீங்கள் வீதியால போகேக்க உண்மையான இந்த நாலு காரியம் உங்களுக்கு இருந்தால் உங்களை கண்டு பிசாசு ஓடப்போகுது. ரட்சிக்கப்படாத கணவன் ரட்சிக்கப்பட போகிறார். ரட்சிக்கப்படாத சகோதரர்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். உங்களை நிந்தித்தவர்கள், உங்களை தூஷித்தவர்கள், உங்களை அவமானப்படுத்தினவர்கள், ஏளனமாய் நடத்தினவர்கள், மலைய பெயரண்டி சொன்னவங்க இயேசுவை மகிமைப்படுத்த போறாங்க. அந்த நாட்கள்ல நீங்க வந்திருக்கிறீங்க. யாரும் அங்கும் இங்கும் பார்க்காம தலைகளை தாழ்த்தி உங்களை ஆராய்ந்து பாருங்கள்.